ಧೀಯಂತ್ರೇಣ ವಚೋ ಘಟೇನ ಕವಿತಾ ಕುಲ್ಯೋಪಕುಲ್ಯಕ್ರಮೈಃ ಆನೀತೈಶ್ಚ ಸದಾಶಿವಸ್ಯ ಚರಿತಾಂಭೋರಾಶಿ ದಿವ್ಯಾಮೃತೈಃ ಇತ್ಕೇದಾರಯುತಶ್ಚ ಭವಿತ ಭಕ್ತಿಕಲಮಾಃ ಸಫಲ್ಯಮತನ್ವತೇ ದುರ್ಭಿಕ್ಷಾನ್ ಮಮ ಸೇವಕಸ್ಯ ಭಗವನ್ ವಿಶ್ವೇಶ್ವಿಧಿಕ್ಕುತಃ ಪಾಪೋತ್ಪಾತ ವಿಮೋಚನಾಯ ರುಚಿರ ಐಶ್ವರ್ಯಾಯ ಮೃತ್ಯುಂಜಯ ಸ್ತೋತ್ರ ಧ್ಯಾನ ನತಿ ಪ್ರದಕ್ಷಿಣ ಸಪರ್ಯಾಲೋಕನಾಕರ್ಣನೆ ಜಿಹ್ವಾ ಚಿತ್ತ ಶಿರೋ ಅಂಘ್ರಿ ಅಸ್ತ ನಯನ ಸ್ತೋತ್ರೈರಹಂ ಪ್ರಾರ್ಥಿತ ಮಾಮಜ್ಞಾಪಯ ತನ್ನಿರೂಪಯ ಮುಹುರ್ಮಾಮೇವ ಮಾಮೇ ಅವಚ. ನಾಪದ 41 ಶ್ಲೋಕಗಳ ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಪ್ರಕರಣಂ. ಪ್ರಸಿದ್ಧಮಾಗ இருக்கிற ಪ್ರಕರಣங்கள் ஆச்சாரியாள் விவேக சூடாமணி மற்ற பிரகரணங்கள் அத்வைத வேதாந்த பரமாக எழுதின போதிலும் ஸ்தோத்திரங்களா சாதாரண மனுஷாள கூட பக்தி தத்துவமும் தெரியணும் ஆத்ம தத்துவமும் புரியணும். ஏன்னா இதுல ரெண்டு பிரயோஜனம் இருக்கு. முக்கியமாக வேண்டியது ஞானாதேவத்து கைவல்யம். ஞானத்தினால்தான் ஒரு மனுஷனுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த மோட்சத்துக்காகத்தான் அவனுடைய பிறவியே அவனுக்கு கொடுத்துருக்கு. ஆகையால் அவனுக்கு மோட்சத்துக்கு வழியான ஞானத்தை சொல்லணும். ஆனால் அந்த ஞானத்தை அறிவதற்கு எல்லோருக்கும் மனப்பக்குவம் வேண்டாமா? அந்த பக்குவத்தை கொடுக்கறதுக்காக பக்தியும் சொன்னார். இந்த பக்திங்கிறது உபாசனைக்குள்ள சேர்றது. உபாசனையும் பக்தியும் ஒன்று தான். கர்ம மார்க்கம் ஒன்று, ரெண்டாவது உபாசனா மார்க்கம், மூணாவது ஞான மார்க்கம். இந்த மூணையும் ஈஷாவாஸ்யோபனிஷத்துல சொல்லியிருக்கு. வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எஸ்தத்வேத உபயதிஷ்டா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஸ்னுதே அப்படின்னு. வித்யா உபாசனை, அவித்யா கர்ம. ஏன்னா அந்த ரெண்டும் தானே சேரும். ஞானமும் கர்மாவும் சேர்றதுக்கு வழி இல்லை. ஞானம் வந்த பிறகு நான் வேற இது வேற எனக்குடையதான வித்தியாசம் இல்லை. எல்லாமும் இதம் சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு ஒரே ஆத்மஸ்வரூபமா போயிடுது. அங்க எதனால எதை எதற்காக பண்ண போறேன், ஒரு கர்மாவோ ஒரு உபாசனத்துக்கோ அங்க வழி இல்லை. ஆனா எப்ப வழி இருக்கு? அஞ்ஞான நிலையில, இன்னும் பிரம்ம ஜானம் வராத நிலையில. அந்த நிலையில ஒண்ணு கர்மாவை பண்ணுங்க, வேதோக்தமாக கர்மா ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணுங்க. அந்த ஸ்வதர்மானுஷ்டானத்தினால சித்த சுத்தி ஏற்படுறது. பிறகு உபாசனையினால் சித்த ஏகாகிரதை வருது. ஏகாகிரதை வந்தால் தான் பகவானுக்கு ஞானத்தை அடைய முடியும். திருஷ்யத்தே து அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தரிசிதி அப்படின்னு. அக்ரியா புத்தி, கூர்மையான ஒரு புத்தி வேணும். அதுக்கு ஸ்ரத்த இருக்கணும். அப்படி இருக்குமேயானால் அந்த ஆத்ம தத்துவத்தை எஸ்மின் விதித்தே சர்வமிதம் விதித்தம் பவதி. சௌனக்கர் வந்து அங்கிரஸ்தரவை கேட்கிறார். அங்கிரசம் விதிவத் உபசன்னப்ரச்ச கஸ்மின் விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. எதை அறிந்தால் எல்லாமும் அறியப்பட்டதா ஆகுமோ. அப்படி எதை அறிந்தால்னு சொன்னேன்னா அப்படிப்பட்டதான ஒரு பொருள் இருக்கா? அதை அறிவதற்கு ரெண்டு விதமான விதைகளை அறியணும்னு அவர் சொன்னார். வே வித்யே வேதிதவ்யே இதிஹாயஸ்ம பிரம்ம விதோ வதந்தி பராசைவ அபராசா. பராவித்யா அபராவித்யா, அந்த அபராவித்யில் தான் கர்ம மார்க்கமும் உபாசனா மார்க்கமும் இருக்கு. அதை பார்க்கணும். அபராவித்யாங்கிறது என்ன? ருக்வேதா யஜுர்வேதா சாமவேதா அதர்வவேதா சிக்ஷா கல்பா வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி. எல்லாம் கர்ம மார்க்கமும் உபாசனா மார்க்கமும். வேதோக்தத்தில் கர்மா எல்லாம் அதில் வரும், உபாசனைகள் எல்லாம் அதில் வருது. அதுக்கப்புறம் பராவித்யா என்ன? அதபரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே. அதுக்கு மேல அந்த அக்ஷரமான ஆத்ம தத்துவத்தை எதனால் அறிகிறேனோ, அழியாத ஆத்ம தத்துவம். எத்தனை நாள் ஆகட்டும், எத்தனை சிரமங்கள் ஆகட்டும், அதுக்கு அதோட ஒரு சம்பந்தமும் இல்லாததான ஒரு ஆத்ம தத்துவம். அசங்கமாக கூட்டஸ்தமாக இருக்கக்கூடியதான ஒரு ஆத்ம தத்துவம். எதை எத்தது? அத்ரேசியம் அக்ராக்கியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்திரம் தத பாடிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம். கண்களால் அறிவு புலன்கள்னால் அறிய முடியாதது, செயல் உலகனுக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு பிராமணன் சத்திரியன் இப்படிப்பட்டதான வம்சம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்ணு காது அதுக்கு இல்ல, கை காது இல்ல, அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் அப்படின்னு பராவித்திய சொல்றது. அந்த பராவித்தியான ஞானம் நமக்கு வரணும். நமக்கு அந்த ஞானம் வரணுமையானால் முக்கியமா என்ன வேணும்? பகவத் அனுகிரகம் வேணும். பகவத் அனுகிரகத்தினால்தான் மனசுல அந்த பக்கமே மனசு போகும். இல்லைன்னா லௌகிகமான விஷயங்களை சுத்தி கொண்டே இருக்கும். எத்தனையோ பிறவிகள்லாம் அதை சுத்தி கொண்டிருக்கும். இன்னைக்கு ஆரம்பிச்சோம் உலகத்தை அனுபவிக்கணுங்கிறது. மாடா இருக்கும் பொழுது, நாயா இருக்கும் பொழுது எல்லாமே தானே அனுபவிச்சிருக்கோம். ஆனா இந்த ஜென்மாவில நாம் இதை விட்டு, இதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவத்தை அறியணும், குருநாதரை போய் அடையணும். அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டு இந்த ஜென்மாவை கடைசி ஜென்மா ஆக்கி கொள்ளணும். அதுக்காகத்தான் விசாரம் பண்ணணும். அந்த விசாரத்துக்கு உங்களுக்கு அடிப்படையான ஒரு குவாலிபிகேஷன் கொடுக்கணுமோ இல்லையோ, அதற்காக பக்தி வேணும், உபாசனம். அதுக்காகத்தான் மேல போய் பக்தி லட்சணம் கூட சொல்ல போறார் இந்த கிரந்தத்துல. இப்ப என்ன சொல்றார்? ஹே பரமேஸ்வரா, உன்னுடைய ஒரு அனுகிரகம் இருக்க, அந்த அனுகிரகத்தை பெறுவதற்கு சுலபமான ஒரு வழி இருக்க, என்ன தெரியுமா? உங்களுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கு. பகவானுடைய கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்குது. சதாசிவஸ்ய சரிதாம்போராஜி திவ்யாமிருதை, அந்த பரமேஸ்வரனுடைய சரித அம்போராசி, அவருடைய சரித்திரங்கள் எத்தனை லீலைகள் பண்ணியிருக்க. அவர் பண்ணினதான தொண்டுகளா ஹாலாகல லீலை என்ன, நடராஜனாக டான்ஸ் ஆடினதான ஒரு லீலை என்ன, அதே போலயே விசேஷமாக மார்க்கண்டேயனுக்கு அனுகிரகம் பண்ணியிருந்தான லீலை என்ன, இப்படிப்பட்டதான பல லீலைகள், அந்த நீலகண்ட லீலை, இவைகள்லாம் இந்த லீலைகள்லாம் கதைகள்லாம் கேட்டுட்டே இருக்கமா. இது கதைகளை கேட்டுக்கொண்டே இருந்தா என்ன ஆகும்னா, அதனால நம்ம மனசு உருகும். அது எங்கேயோ இருக்கக்கூடியதான அந்த அமிர்தமானது அமிர்த பெருக்கு. கிராமாந்தரில் வயலுக்கு நீளது ஜலம் வரணுமே, ஆனால் என்ன பண்ணுறா தெரியுமோ, அங்கெங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அந்த அருவியிலையோ அல்லது ஒரு குளத்திலையோ இருக்கக்கூடியதான ஜலத்தை பம்பு போட்டு இங்கிருந்து அனுப்புறாரு. தீயந்திரேனபோகடேனா, தீயந்திரத்தினால ஒரு மோட்டார் மேல மனசு புத்தி எனக்கூடியதான யந்திரத்தினாலேயோ, வச்சோ கட்டேனா, அல்லது ஒரு குடத்தை எடுத்து ஏத்தம் தாக்குறதுன்னு அர்த்தம். அந்த ஏத்தத்தினால கணத்துல இருக்கக்கூடியதான ஜலத்தை கொண்டு வந்து இங்க விடுவா. அப்படி இது வச்சோ கட்டேன கவிதா கொல்யோப சொல்ய கிரமை, பெரிய காவா என்ன, சின்ன சின்ன காவா வருங்க, அது வழியாக கால்வாய் வழியாக அநீதை சரிதாம்போராசி திவ்யாமிருதை, அந்த பரமேஸ்வருடைய திவ்யமான சரித்திரம், அதை கேட்க கேட்க மனசுல பக்தி உண்டாகக்கூடிய சரித்திரம். அது எங்கே போகணும்? அந்த ஜலமானது குளத்துல இருக்கக்கூடியதான ஜலமானது நம்ம வயலுக்கு வரணும். அதே போல பகவானுடைய சரித்தாமிரதம் இங்கும் இருக்கு, அது எங்கே வரணும்? உங்க இதயம் எனக்கூடியதான வயலுக்கு வரணும். ஹிருத்கேதாரயுதாஸ்தா, நம்ம இதயத்துக்குள்ள வரணும். அப்ப என்ன ஆகும்? அந்த வயலுக்கு ஜலம் வறுமையானால் வயல்ல நன்னா பயிர் வளைய ஆரம்பிக்கும். அதே போலயே இந்த இதய வயலுக்குள்ள ஜலம் வறுமையானால் என்ன ஜலம்? பரமேஸ்வரனுடைய பக்தி எனக்கூடியதான ஜலமானது, திவ்யாமிருதமானது வறுமையானால் அதற்கு பிறகு என்ன ஆறுதுனர்? பக்தி கலமாக, இந்த மனசுல பக்தி எனக்கூடியதான பயிர் முளைக்க ஆரம்பிக்கிறது. சாபல்யமா தன்வதே, வெறும் முளைக்கிறது மட்டும் இல்ல சார், அது பலத்தை கொடுக்கறது, கதிரை கொடுக்கறது. அதுக்கப்புறம் அந்த அறுவடை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சாபல்யமா தன்வதே, இப்படி வறுமையானால் இதுக்கப்புறம் துர்பிட்சம் இங்க இருக்குன்னு, நிறைய வயிறு வளர்ந்துருக்கு, நிறைய தானியங்கள்லாம் வந்தாச்சு, இனிமேல துர்பிட்சமே கிடையாது, கை கை நிறைய இருக்கு. துர்பிட்சன் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேசபீதி குதா, ஹே பரமேஸ்வரா, இனிமேல பயம் எதுன்னு. பரமேஸ்வரனுடைய நாமா உங்க மனசுக்கு தோணணும், மகான்களுடைய பாத சேவை பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு வரணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஒரு கவலையும் கிடையாது. இனிமேல் வாழ்க்கையில காசுக்கு கவலை கிடையாது, மனசு நிம்மதிக்கும் இது கிடையாது, ஆனந்தமா இருந்துருக்கலாம். அப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு சரித்திரம் இது, இப்படி இருக்கணும் என்று முதல்ல சொன்னார். சொன்ன பிறகு அடுத்து என்ன சொல்றார் பகவான்? நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? வெறுமன சரீரத்தை மட்டும் கொடுக்கல, ஐம்புலன்களை கொடுத்திருக்கார். கண்ணு காது மூக்கு நாக்கு தோலும், கண்ணால நமக்கு பிடித்த உருவங்களை பார்த்து கொண்டே இருக்கும். காதால எதை கேட்கணும்னு நினைக்கிறோமோ, எது உங்களுக்கு பிடிக்கிறதோ அதை கேட்டுருக்கு. அதே போலயே ஒவ்வொரு புலன்னாலையும் நல்ல வாசனை இருந்ததுன்னா சந்தனத்தையோ அல்லது செண்டையோ போட்டுன்னு மூக்கால வசிச்சுருக்கு. நல்ல பதார்த்தங்கள் சோஃபால ஆனந்தமா தொட்டு பார்க்கிறேன், என்ன அழகா சாஃப்டா இருக்கு பாருன்னு. இப்படி ஐந்து புலன்களும் மனுஷனுக்கு கொடுத்துருக்காளே, இந்த ஐந்து புலன்களும் நாம வேற விதமாக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். உங்க இஷ்டமான உருவத்தை பார்க்கறது, இஷ்டமான சப்தத்தை கேட்கறது. ஆனா இந்த உருவத்தை பார்க்கறதோ, சப்தத்தை கேட்கறதோ, வாசனையை முகர்றதோ, இவைகள்லாம் என்னென்ன, இவைகள்லாம் பகவான் பக்கமாக திருப்பணும். இப்படி திருப்பி நிலையானால் அதே போல நமக்கு அவயவங்கள் கொடுத்துருக்க, தலை இருக்க, கைகள் இருக்க, கால் இருக்க, இவைகள்லாம் நம்ம எதற்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், யார் இவைகளை நமக்கு கொடுத்தா, பகவானே கொடுத்துருக்கார். அந்த பகவான் இவைகளும் கொடுத்துருக்காரே, நாம் அவைகளை அவருக்காக எண்ணிக்காது உபயோகப்படுத்தினோமா? அந்த சிவபிரசாதம் இருந்தா தான் நமக்கு வாழ்க்கையில முன்னேறலாம். சிவபிரசாதே நவீனான புத்தி, சிவபிரசாதே நவீனான யுக்தி, சிவபிரசாதே நவீனான சித்தி, சிவபிரசாதே நவீனான முக்தி. முக்தியோ புத்தியோ சித்தியோ சித்தியோ எது வரணுமே ஆனால் என்ன வேணும், பகவானுடைய அனுகிரகம் வேணும். அப்படிப்பட்டதான் அனுகிரகத்துக்காக நம்ம என்ன பண்ணினோம் சொல்லி பாருங்க. பறந்தோம், ஐம்புலன்கள் அன்னைக்கே வேலை செய்யும், என்னைக்கு பிறந்திடும் அன்னைக்கே கண்ணு பார்க்க தொடங்கிது. ஒரு 10 வருஷம் ஆன பிறந்தான் கண்ணு பார்க்கணும்னா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையை சொல்லுங்க பாருங்க. பிறக்கிறதுமே வாய் அழ ஆரம்பிச்சுடுது, பசிக்கிறது கொடுங்கோ கொடுங்கோ அப்படின்ட்டு, குழந்தை அழுதுண்டே பிறக்கிறது, பார்க்கறது எல்லாத்தையும், இங்க இருக்க எங்க இருக்க யார் இருக்கா, அம்மாவா இருந்தா சும்மா இருக்கு, வேற யாராவது இருந்ததுன்னா கத்த தொடங்குறது, ஏன்னா அதுக்கு பயம், வேற யாவது நான் ஏதாவது பண்ணிவிடுவாரோ, அம்மாவா இருந்தா பத்திரமா மடியில் இருக்கு, யாராவது கிட்ட வந்தா கண்ணை முடிக்கிறது. அப்ப இந்த புலன்கள்லாம் அன்னன்னைக்கே வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்த, அன்னியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த புலன்களால நாம் நமக்கு வேண்டியதாக உபயோகப்படுத்திக் கொள்கிறேமே தவிர படைத்ததான் அந்த பரமேஸ்வரனுக்காக ஏதாவது பண்ணிடலாம். அவர் வேற ஒன்றும் சொல்லலை, நீங்கள் அவருக்கு அவரை போற்றுவதனாலேயோ அவருக்கு ஏதாவது கொடுக்கறதுனாலையோ அவருக்கு ஒரு ஆதிக்கமும் வரலை. நீங்கள் நைவேத்தியம் பண்ணினதுனால அவருக்கு பசி தீர்ந்ததுன்னு சொல்லாதீங்க. உலகம் முழுக்க படைத்தவர் அவர், அவர் நீங்கள் கொடுக்குற நைவேத்தியத்துக்காக காத்துட்ருக்கார் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் பண்ணுறதில்ல. பகவான் எது நமக்கு கொடுத்தாரோ அதை அவருக்கே காமிக்காமல் நம்ம சாப்பிட்ருக்கோம். யோ புங்கே ஸ்தேனையே வசா, அவர் கொடுத்தது அவர் காமிக்காம நம்ம சாப்பிட்டுருக்கோம் இல்லையா. உலகமெல்லாம் அவர் அல்லவா நமக்கு கொடுத்துருக்க, அவர் கொடுத்த அந்த உலகத்தை அவருக்காக ஏதாவது கொஞ்சமாவது, முழுக்க வேண்டாம், ஒரு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்துருக்கோமா? இந்த உணர்ச்சி மனுஷனுக்கு இல்லை, அதனால்தான் இவன் வைஷயிக்கமாக போயிட்டே இருக்கான், உலகம் பக்கத்தில் போயிட்டு இருக்கான். எந்த பக்கத்தில் உங்களுக்கு இடமுக்கு போக வேண்டிய இடம் இருக்கோ அதுக்கு நேராக எதிர் பக்கத்தில் போயிட்டு இருக்க, கிழக்கா போனால் சமுத்திரம் வரும்னா இவன் மேற்கா போயிட்டே இருக்கான். எவ்வளோ தூரம் போகிறானோ பகவான் பார்த்துட்டு இருக்கார், ஏன்னா திரும்பி வரப்போ அவ்வளோ தூரம் திரும்பி வரணும் அவன், அப்போ தான் முடியும். எத்தனையோ ஜென்மாக்களை பகவானுக்கு நாடி அவர் பக்கம் போகாமல் எதிர்பக்கம்னா போயிருக்கோம். ஆகையால் என்ன பண்ணணும் நாம் இப்போ, அந்த பகவானை தான் சரணாகதி அடைகிறோம். அதுக்காக நான் சொல்கிறேன், பாபோத்பாத விமோச்சனாய ஹே பரமேஸ்வர, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன்னு தெரியலப்பா, நான் எதிர்க்க ஒரு பாபம் இருந்ததுன்னா ஏதோ மேறு படுறதும் அளவுக்கு இருக்குது, ஹிமாலய படுறதும் அளவுக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ இருக்கே கொஞ்சம் கொஞ்சமாவது பண்ணலான்னு. ஆனால் அந்த பகவான் என்ன பண்ணான்னு, உங்களுக்கு பயம் கொடுத்தப்படாது, இவ்வளோ பாபமான ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் இருக்கு, விவகாரம் என்னடர்னார், அதனால உங்கள் பாப்பத்தை மறைச்சி வச்சிருக்கார். பாபோத்பா தவி மோச்சனாயா, எவ்வளோ பாபம் இருக்குன்னு தெரியலப்பா எனக்கு, பார்க்கறதுக்கு எல்லாம் வசதியாகத்தான் இருக்கு, எல்லோரையும் பாருங்க ஏதோ ஒரு வசதியாக இருக்க, ஆனால் ஒரு நொத்து இருக்கவே இருக்கு. எவ்வளோ அழகாக இருந்தாலும் உடம்பு அழகாக இருக்க, காசு இல்லை, காசு நிறையா இருக்க, வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்லாத மனுஷன்னு ஒத்தர் உங்களால் பார்க்க முடியுமா? எதற்காக பகவான் பண்ணியிருக்கார் அப்படி? பகவான் பண்ணலை, நாம் அப்படி பண்ணி வச்சுட்ருக்கோம் பிராரத கர்மம்னால. அப்படியாவது வைராக்கியம் வரட்டுமே, இவ்வளவு இருக்கு சார், சாதாரணமாக சாதாரண மனுஷாளுக்கு கிடைக்கக்கூடியதான போக்கியம் கூட நமக்கு கிடைக்கலையேன்னு ஒரு நாளாவது தோணுமோ இல்லையா? அது தோணினாவது வைராக்கியம் வருவோம் இல்லையா? அதுக்காக தான் பார்க்குறேன். அப்படி அந்த பாபமாக நமக்கு போகணும் என்பது பாபோத்பாத விமோசனாய, அதுக்கப்புறம் ருச்சிர ஐஸ்வர்யாய மிருத்யுஞ்சய ஹே மிருத்யுஞ்சய, நீங்க எப்படிப்பட்டவள், என்னுடைய மிருத்யுவை ஜெயிக்க வைக்கக்கூடியவ. மனுஷனுக்கு மேக்சிமம் பயம், எல்லோருக்கும் இருக்கிற பயம் என்னன்னா இந்த மிருத்யு பயம்தான். மீதியெல்லாம் ஒரு பயங்கர கணக்கே கிடையாது, ஏதோ வியாதி வந்ததுன்னா டாக்டர் இருக்கார் பார்த்துக்கிறேன், மருந்து போட்டுக்கிறோம், அது கூட பயப்படுறதே இல்லை மனுஷன். ஆனால் எதுக்கு பயப்படுறன்னார், அந்த மரணத்துக்கு மட்டும் பயப்படும், எப்போ வரும் தெரியல, எப்படி வரும் தெரியல, அதனால ரொம்ப பயமா இருக்கு. அதை போஸ்ட்போன் பண்ண முடியுமான்னு தெரியல. டாக்டர் சொல்றாரு, அண்ணன் ஒண்ணும் பயம் இல்லைங்கிறார். அவருக்கே உள்ளூர பயமா தான், அவர் மனுஷன் தானே. அவர் பேரே என்ன இந்த ஊர்ல, மர்த்தியஹான்னு, மரண யோக்கியனானவன். சமித்துன்னு நன்னா எரியத்தக்கது, அதான் சமித்துன்னு. சமயக்கு இஜேதே சமித், அதே போல மனுஷனுக்கு மர்த்தியன்னு பேர். எப்படின்னா என்ன அர்த்தம், என்னைக்கு போகுமோ தெரியாது. இப்படிப்பட்டதான ஒரு சரீரம் இருக்க, இதை பார்த்து இதுலதான் நமக்கு ரொம்ப அபிமானம் வேறு இருக்கு. இதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு, கடைசி வரைக்கும் நம்ம கை கால் நமக்கு வேலை செய்யணும், இப்படி ஆசை எல்லோருக்கும் இருக்கும். இல்லையோ என்ன இருந்தாலும் சரி, நம்ம இன்னொருத்தர் மேல விழப்படா சார், நம்ம கை கால் நம்ம சுவாதீனமா இருக்கணும் அப்படிங்கிற ரைட்டு. ஆசை தான் நன்னா இருக்க, அதுக்கு தகுந்ததான புண்ணியம் பண்ணிடா. அது தெரியலையே, என்ன புண்ணியம் பண்ணினேன் என்ன பாப்பம் தெரியல. பாப்போ பாத விமோசனாய ருச்சிர ஐஸ்வர்ய மிருத்யுஞ் ஐஸ்வர்யாய மிருத்யுஞ்சயா ஏ மிருத்யுஞ்சயரே மிருத்யுஞ்சயன் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லோருக்கும் மிருத்யுவை ஜெயிக்க வைக்கிறவர். மிருத்யு ரெண்டு விதம் மனுஷாளுக்கு, ஒன்று கால மிருத்யு, இன்னொன்று அகால மிருத்யு. இந்த அகால மிருத்யுங்கிறதுக்கு அபமிருத்யுன்னு சொல்றது, ஆக்சிடென்ட், எதனாலேயோ போயிடுறான் மனுஷன். இப்படி இந்த அகால மிருத்யும் வரப்படாது, அபமிருத்யும் வரப்படாது, மிருத்யுவும் ஜெயிக்கணும். மிருத்யுவை ஜெயிக்கிறதுக்கு வழி என்ன, பிறவி இல்லாமல் இருக்கணும். பிறவி இருந்தா மிருத்யு உண்டு, ஜாதஸ்யஹி த்ருவ மிருத்யு, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தடவை பிறந்தாச்சுன்னா ஒரு நாள் போக வேண்டியதான். ஆனா இந்த பிறவியே இல்லாம பண்ணிக்கலாமா, அது பண்ணிக்கலாம் சார். எப்படி பிறவி இல்லாம பண்ணலாம், யோஜனை பண்ணி பாருங்க. மனுஷன் எப்படி பிறக்கிறான், அவன் பண்ணினதான கர்மாக்கள்னால பிறக்கிறான். கர்மாக்களை பண்ணி வச்சிருக்கான், அந்த கர்ம பலத்தை அனுபவிச்சு ஆகணும், அதற்காக அவனுக்கு பிறவி கொடுக்கப்படுறது. இப்போ உங்களுக்கு கர்மா இல்லாம பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோ, நல்ல கர்மாவும் இருக்கப்படாதுன்னு. கெட்ட கர்மா இல்லாத மட்டும் இல்லை, நல்ல கர்மா இருந்தாலும் நல்ல இடத்துல பணக்காரணத்துல பிறப்பேள், அதுக்கப்புறம் கெட்டு போவேள். என்ன சாதாரண மனுஷ இடத்துல இருந்தா கெட்டு போறதை விட, ரொம்ப பணக்காரன் ரொம்ப பெரிய இடத்துல பிறந்தோம்னு வச்சுங்களேன், கெட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். எல்லா பணக்காரனும் கெட்டவாள்னு நான் சொல்லலை, ஆனா வாய்ப்பு அதிகம். இங்க அந்த சங்கங்கள்லாம் நன்னா இருக்கணும், நன்னாவே இருக்கும் என்று வேற சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அப்ப விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டலையானால், இந்த புண்ணிய பாபமும் இவனுக்கு இல்லாம பண்ணணுமா, அது எப்படி பண்ண முடியும், எல்லாத்தையும் அனுபவிச்சது ஒண்ணும் பண்ணாம இருக்கேன்னா அது நடக்கிற காரியமா. நகி கஷ்டி கர்ம கிறது, ஒரு செயலும் ஒரு செகண்டும் நீங்க ஒரு செயலும் பண்ணாம இருக்க முடியாது. மனுஷனாக உயிரோடு இருக்கிற பரியந்தம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சார். வெறும் நான் அசையாம உட்கார்ந்துருக்கேன், உட்கார்ந்து பாருங்க, ரெண்டு நிமிஷம் ஆனாலும் கை எப்படி நோட ஆரம்பிப்பாள். அஞ்சு நிமிஷம் நீங்க உட்கார ட்ரை பண்ணினாலும், ரொம்ப எஃபர்ட் கொடுத்து ட்ரை பண்ணினாலும் என்ன ஆகும் தெரியுமா, நான் மனசு என்னமோ பண்ணிட்டே இருக்கும், அவன் அப்படி இருக்கான் இவன் அப்படி இருக்கான் தேடிட்டே இருக்க மனசு. அப்ப என்ன மானசிக கர்மா உண்டா இருக்க மனுஷனுக்கு. அப்ப கர்மாக்களை பண்ணாம மனிதனால இருக்க முடியாது. ஒருத்தருக்கு நல்லது நடக்கிறதோ கெடுதல் நடக்கிறதோ அல்லது பகவானுக்காக பகவானை நினைக்கிறதோ வேற ஏதாவது நினைக்கிறதோ நினைக்காம உங்களால இருக்க முடியாது. மனசானது சுத்தி கொண்டே இருக்கும், அது அதனுடைய சுபாவம். சஞ்சலம் ஹிமன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம், ஏமாத்திண்டு போறதுதான் மனசனுடைய சுபாவம். இங்க நில்லுன்னு சொன்னா அங்க நிக்காம இன்னொரு இடத்துல போகும், அதுல அதுக்கு ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்டதான அந்த மனசை அடக்கிறது இவனால முடியாது. அப்ப என்னாகும், புண்ணிய பாப கர்மாக்கள் பண்ணிட்டே தான் இருக்கான், அதை நிறுத்துறது எப்படின்னு உங்களால முடியாது. அதுக்கு வழி ஒன்னே ஒண்ணுதான், பகவத் ஞானம் வந்து அந்த வேதாந்த வாக்கிய ஜன்ய ஞானம் வந்தால் அது என்ன பண்றதா, எல்லா கர்மாக்களையும் அழிச்சு விடுறது. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்ம சத்குரு அர்ஜுனா, ஒரே க்ஷணம் எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல பண்ணின கர்மாக்கள்லாம் நாங்க மனசுல இருக்க, அந்த மனசுல இருக்கக்கூடியதான அந்த கர்மாக்களை எல்லாவற்றையும் ஒரே க்ஷணம் எரிச்சு விடுது, அதோட அவுட். அதைத்தான் எரிக்கிறது மட்டும் இல்லை, இனிமேல நீங்க கர்மாக்களை பண்ணினேலையானால் அந்த கர்மாவும் உங்களோட ஒட்டாது, உங்க மனசுல ஒட்டாது. மனசா அப்படி பண்ணிட்டு விவகாரம் என்னாச்சு, இதுவரைக்கும் எத்தனையோ கோடி பிறவைகள்ல பண்ணின கர்மாக்களையும் இந்த ஜென்மாவில நீங்க பிறந்தண்டிலிருந்து அக்கணம் வரைக்கும் பண்ணினதான கர்மாக்களையும் எல்லாவற்றையும் எரிச்சு விடு. இனிமேல இப்ப சரீரம் இருக்கிற பதியம் தான் என்னென்ன கர்மாக்கள் இருக்கோ நீங்க பண்ணுவீங்களோ அந்த கர்மாவையும் ஒட்டாம பண்ணிட்டு. சோ அட் த டைம் ஆஃப் டெத் என்ன சார் ஆச்சுன்னா, கர்மா பேலன்ஸ் இல்லை சார், பேலன்ஸ் இல்லைன்னா பிறவிகள் இல்லையே, பிறவி இல்லைன்னா மரணம் இல்லையே, விவகாரம் என்னடா இப்படி ஆயிடுது. ஸோ விவகாரம் அது ஒன்றுத்தான் வழி. ஆகையால் தான் பிறவி இல்லாமல் பண்ணி கொட்டுறதுக்கு ஞானம் ஒன்றுத்தான் வழி. பிறவி இல்லைன்னா மரணம் இல்லை. அப்படி அதுக்காக அந்த மரணத்தை ஜெயித்து நமக்கு கொடுக்கக்கூடியதான பிரபு பகவான் மிருத்யுஞ்சயர். உர்வாரு கமிவ பந்தநாது மிருத்யோர் முட்சிய மா மிருதாது. அமிர்தத்திலிருந்து என்னை விளக்காத, மிருத்யுனிருந்து எல்லாம் விளக்கிவிட. அந்த தோசை பழமானது அதுக்கு மேலே காம்பு இருந்தா அந்த காம்பு தனியாக விட்டு தனியாக அதுலேயும் எப்படி இருக்கோ அப்படி சரீரம் வேற நாம் வேற இருக்கலாம். விளாம்பழம் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா பழுத்ததுன்னு அந்த ஓடோட ஒட்டாதது, அப்படியே தனியாக ஆடும். அப்படின்னு கடைக்கு போய் ஆடி ஆட்டின்ண்டே இருந்தேன்னா அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி விவகாரம் நிஜமான விளாம்பழம் நல்லா பழுத்து இருக்குமே ஆனால் ஓடோட ஒட்டாது. அதே போல இந்த ஆத்மா இந்த சரீரத்தோட சம்பந்தம் இருக்கப்படாது. சரீரம் வேறு ஆத்மா வேறு என்று நல்லா நமக்கு புரியணும். அப்படி புரிஞ்சு அப்படி தனியாக தனிமையாக நிற்க அறிந்தவன் இருக்கானே அவன் தான் சிவயோகி. அப்படிப்பட்டதான் அந்த சிவயோகியை பத்தி பேசுறது. ருச்சிர ஐஸ்வர்யாய மிருத்யஞ்சயா, என்ன பண்ண சொல்றீரு என்ன அப்படிங்கிறீடா, எனக்கு புலன்கள்லாம் கொடுத்திருக்கேள், அவயவங்களை கொடுத்திருக்கேள், என்னென்ன ஜிஹ்வா சித்த சிரோ கிரகஸ்தனயன ஸ்ரோத்ரைரஹம் பிரார்த்திதா, எனக்கு ஒரு நாக்க கொடுத்திருக்கேள், மனசை கொடுத்திருக்கேள், தலையை கொடுத்திருக்கேள், கால்களை கொடுத்திருக்கேள், கைகளை கொடுத்திருக்கேள், கண்களை கொடுத்திருக்கேள், காதுகளை கொடுத்திருக்கேள். சிலத்தை தான் சொன்னேன், மீதி எல்லாமும் இருக்க. ஆனால் இந்த புலன்கள்லாம் இதை வச்சுட்டு நான் என்னென்ன பண்ணுறேன்னு தெரியுமா, நான் எனக்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அனர்த்தங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஹே பரமேஸ்வர, நீ கொடுத்த இந்த புலன்களை இப்படி உபயோகப்படுத்த நீயே கற்றலை இடலாம் மூலியம். எனக்குத்தான் தெரியல, சின்ன குழந்தை கையில் பிளேடை கொடுத்தா அது பொருளாக இருக்காது, தன் கையை அறுத்துக்கும். அதே மாதிரி புலன் என் கையில் கொடுத்து விட்டேன், அது எப்படி உபயோகப்படுதுன்னு தெரியலையே எனக்கு, நான் பாட்டை எதுவும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் பரமேஸ்வரா நீங்கள் தான் பண்ணணும். எப்படி பண்ணணுங்கள், ஸ்தோத்ரா அழகா நாக்க கொடுத்துருக்கேன், இந்த நாக்குனால நான் ஸ்தோத்திர துதித்து கொண்டு இருக்கலாம் இல்லையோ பகவான, நம சிவாயதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாமோ. அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான வழியாக என் நாக்கை அமைச்சு கொடுங்க. நாக்கு இருக்கு, நாக்கால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அது நல்லா இருக்கா, இந்த ஸ்வீட் நல்லா இருக்கா, அந்த சாக்லேட் நல்லா இருக்கா, எதை வாங்கினாலும் குழந்தைகள் உட்பட அந்த ஃப்ளேவர் வேணும் இந்த ஃப்ளேவர் வேணுங்கிறான். எல்லாம் இருக்கிறது ஐஸ்கிரீம் தான், ஆனால் அந்த குழந்தைகளுக்கு சண்டை போடுறது, இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிதான் வேணும் அப்படின்னு. அப்போ விவகாரம் என்ன, அந்த நாக்கானது பல பல சுவைகளை பார்க்கணும் என்று எதிர்பார்க்கிறதே ஒழிய அந்த நாக்கானது பகவானை சொல்லணும், பகவானை துதிக்கணும், அவருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லணும்னு நினைக்கிறதா, அதை சொல்லும்படி நீங்கள் தான் கட்டளையிடணும். ஏன்னா என் நாக்கானது எதுக்கு உபயோகப்படுறது, உட்கொள்றதுக்காக உபயோகப்படுறது, அதே போல நாலு பேரை வெய்யறதுக்கு உபயோகப்படுறது, அது மட்டும் விடாம படுறது. எந்நேரமும் யாரையோ பத்தி கோல் சொல்லிட்டே இருக்கு பத்தியெல்லாம் இந்த நாக்கு, அதுக்கு ரெண்டு வேலை, ஒண்ணு சுவைக்கிறது ஒண்ணு, ஒண்ணு பேசுறது ஒண்ணு. அந்த பேசுறதுன்னு அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு, நிறுத்தவே மாட்டேங்கிறது. அதுக்காகத்தான் சொல்லியிருக்கா என்ன பண்ணும், ஜபம் கொடுக்கணும், ஒரு நாமநாமாவோ ஒரு சிவநாமாவோ ஒண்ணு கொடுங்க, அதுக்கு எப்பவும் அது பேசிட்டே இருக்கட்டும் அந்த நாமாவே. அப்ப பாபமும் போகும், பாபத்தை போக்குறது மட்டும் இல்லாம ஞானத்துக்கும் வழி கொடுக்கும். உம கையில தான் இருக்க சாதனம், பேனா கொடுத்தாச்சு, பேப்பர் கொடுத்தாச்சு, எழுதுறது நீங்க தானே எழுதணும். அதே போல நாக்க கொடுத்தேன், உங்களுக்கு நாக்கு கொடுக்கறது மட்டும் இல்ல, நாக்கால சொல்லக்கூடியதான சரியான சொல்லையும் உபநிஷ வார்த்தையும் நான் கொடுத்துருக்கேனே, அதை நான் உபயோகப்படுத்தாம வேற எதுக்கொன்னும் உபயோகப்படுத்துறேன். ஜிக்வே கீர்த்தய கேதவம், அந்த பகவான கீர்த்தனம் பண்ண வேண்டாமா, புண்ணியஸ்ரவண கீர்த்தனா, மகாவிஷ்ணு சஹஸ்ரநாமத்துல புண்ணியஸ்ரவண கீர்த்தனா, ஜென்மாந்தரத்துல புண்ணியம் இருந்தா தான் அவருடைய நாமாவை கேட்க முடியும், வாயால பேச முடியும். அதே போலயே அந்த வாக்கால பேசணும், சிவசிவேதி சிவேதி வாணி, சிவா சிவா ரெண்டே எழுத்து தான், சிவாஹரன், அது தொண்டையிலிருந்து வரமாட்டேங்கிறது. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சினிமா பாட்டு பாடிட்டே இருக்கானே, கொஞ்சம் பாருங்களேன், ஏன் இந்த நாக்கு வரலைங்கிறார். ஹே பரமேஸ்வர நீ தான் கட்டுப்படுத்தணும், ஜிஹ்வா ஸ்தோத்ர. அதே போல மனசு இருக்க அந்த சித்தம் அதை பகவான நினைக்க மாட்டேங்கிறது, எதையோ நினைக்கிறது. ரூபாய் 65 ரூபாய் வந்துடுது டாலர் அப்படின்ட்டு கவலைப்படுறான், ரூபாய் இறங்கி போயிட்டு தான், இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கேயே மனசு போறதே தவிர ஒத்தனுக்கும் தெரியல, யாருக்கும் புரியல. ஏன் இறங்கிட்டேனா இறங்கிட்டு, வெறும் நம்பர் தானே. 65 கிராம், 85 கிராம், நாளைக்கு 25 கிராம், எவ்வளவு போனாலும் நீங்க என்ன அதை பிடிச்சிக்க போறீங்களா? மணிக்கணக்காக அதை ஏன் பேசுறது தெரியல. மனசு என்னென்னமோ சுத்துறது, நாளைக்கு என்ன ஆகுமோ, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, இப்படின்னு ஒரு கவலையில இருந்துட்டு இருக்கா. அதனால இந்த மனசானது என்ன பண்ணணும், அனாவசியமான வீண் வம்பு யோஜனை பண்ணாமல் பகவானை தியானம் பண்றதுக்காக வழி கொடுப்பார். இந்த சித்தம் தியானத்துக்காக. அதே போல தலை இருக்க, தலை நிமிர்ந்து பேசுறான். பெரியோர்கள் வரும்பொழுது தலை குனிஞ்சு இருக்க வேண்டாமா? பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுமோ, தலை குனிஞ்சு சேவிக்க வேண்டாமா? கர்வமா நான் தான்ங்கிறானே. எந்த விஷயத்துல ஒரு மனுஷனுக்கு கர்வம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு? ரொம்ப அழகுன்னு நினைச்சேன்னா ஒரு நாள் வியாதி வந்தா வரும், கண்ணெல்லாம் வெளியில தேருக்கு சிம்மங்கண்ணு மாதிரி ஆயிடும். நம்ம என்னவோ ரொம்ப அழகுன்னு நினைச்சிடறோம். பணம் நம்மகிட்ட அதிகமா இருக்குன்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு லெட்டர் வந்தா போறோம், ஹார்ட் அட்டாக் வந்துடும். பணம் நிறைய இருந்தா ஒரு வியாதி வந்த போறோம், டாக்டர் பார்த்து பார். அந்த டாக்டர் யாருன்னு, யமராஜ சகோதரா வைத்யராஜ நமஸ்துப்யம் யமராஜ சகோதரா. அவர் வைத்தியராஜனவன், யமதர்ம ராஜாவுக்கு தம்பி. என்னாச்சு, யமஸ்து ஹரதே பிராணானு. யமதர்ம ராஜா பிராணனை மட்டும்தான் எடுத்துன்னு போறான். வைத்தியன் என்ன, பிராணானிச்சனானிச்சா, உங்க பர்சு நல்லா குண்டா இருக்கிறதுல ரொம்ப தின்னார வரைக்கும் பார்த்து அதுக்கப்புறம் போயிட்டார் சார். சாரிங்கிற இந்த சாரி சொல்றதுக்காக காசெல்லாம் செலவுபடுத்தணுமா? லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், வைத்தியனை வையறதுக்கு இல்ல, லோகத்துல நடந்த விஷயம், நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் பாக்குறோம். இப்ப மனசுல இப்படிப்பட்டதான கவலையோடு இருக்க, அதே போலயே நமக்கு கர்வம், எதனால கர்வம் வரலாம்? படிப்பு இருக்குங்கிறல, அவர் போட்ட பிச்சை தானே படிப்பு. அவர் நினைச்ச ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம். அவர் ஒரு தினம் அப்படியே கண்ணால பார்த்தா மனுஷாளுக்கு படிப்பு வருது, இல்லைன்னா வருமா? நான் படிச்சிருக்கேன்னு கர்வமோ, அழகா இருக்கேன்னு கர்வமோ, பணம் இருக்குங்கிற கர்வமோ, அல்லது உடம்புல நல்ல சக்தி இருக்கு சார், நல்ல மல்லு யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னா அந்த சக்தியை அவரே கொடுத்தானே. இந்த சக்தியெல்லாம் ஏதோ நம்பி இருக்காதுங்க, அது கொஞ்ச நாளைக்கு அது போயிடும்னு. என்னதான் ரொம்ப பயில்வானா இருந்தாலும் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா இவனை விட பெரிய வருவான். அப்ப டெய்லி பயம். நம்ம சாதாரணமா ஏதோ ரெண்டு விஷம்னு, யாராவது சண்டைக்கு போட்டானா அவன் அடிக்கிற அடியில இவனுக்கு வேற வம்புன்னு. இது வேற கத்துக்கணுமா ரெசிலிங்க விவகாரம் முழுக்க? என்னென்னமோ பண்றா சார், நான் அது பண்ணிருக்கேன், இது என்ன யாரும் ஜெயிக்க விட, நான் கராட்டையில பிளாக் பெல்ட்டுன்னா ரொம்ப சந்தோஷம் பண்ணேன். அடுத்த நாள் என்னடாச்சு, எங்காத்துல திருடம் வந்தான் சார், பயந்துட்டேங்கிறோம். அவன் திருடம் வந்து உங்களோட கராட்டைய வந்து சண்டை போட போறான், அவன் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கான், நீங்க தூங்கிட்டு இருப்பா எடுத்துன்னு போயிடுறான். விவகாரம் ஒண்ணு, அப்ப கராட்டை வேஸ்டாங்கிறான. ஏதோ அது ஒரு எக்ஸசைஸ், அவ்வளவுதான். ஆனா எங்கிட்ட இது இருக்கு எனக்கூடியதான கர்வம் யாராலையும் இருக்க முடியாது. ஆகையால் கர்வத்துக்கு காரணமே இல்லை. பரமாத்மாவின் இடத்துல தலை குனிஞ்சுட்டு இருங்க. அப்ப யார் இருக்காளா? துவாமாஸ்ரிதாஹ்யாஸ்ரயதாம்ப்ரயாந்தி. பகவான நமஸ்காரம் பண்ணினா உங்களை 10 பேர் நமஸ்காரம் பண்ணுவேன். ரோகான சேஷான பவம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான பீஷ்டான் துவாமாஸ்ரிதானாம் நவிபன்னராணாம் துவாமாஸ்ரிதாஹ்யாஸ்ரயதாம் பிரயாந்தி. உங்களை ஆசிரிச்சவாளுக்கு இனிமேல விபத்தே கிடையாதுன்னு. அதோடு மல்ல, உங்களை ஆசிரிச்சவாள 100 பேர் ஆசிரியப்பா அப்படின்னா பகவான் பண்ணிட்டு இருக்கார். அதனால மனசுல என்ன பண்ணணும், தலைக்கே தலை இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு சேவிக்கணும். இதுக்காக நம்ம தலையானது பகவானுக்கு வணங்கணும். அப்படி அங்கிரி சிர அங்கிரி, அதுக்கு சிரசுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு பாதங்கள் இருக்கு. பகவானுடைய கோவிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணுங்க. இந்த பிரதட்சிணம் வர்றது வலம் வர்றதுன்றோ இல்லையோ, இந்த வலம்னா என்னது, பிரதட்சிணம்னா என்ன அர்த்தம்? எந்த பகவான் இங்க சுத்துறீங்களோ அந்த பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு வலது பக்கத்திலேயே இருக்கணும். அதான் வலம் வருதுங்கிற அர்த்தம். பிரதட்சிணம்னு சம்ஸ்கிருத பதத்துக்கு பிரகர்ஷேன தட்சிண பாகே பகவான் திஷ்டதி. யாருக்கு நீங்க வணங்குறீளோ, யாருக்கு நீங்க சேவிக்கிறீளோ, அவர் எப்பொழுதும் உங்களுக்கு வல பக்கத்திலேயே இருக்கும்படி சுத்தணும். அப்படி பண்ணல பிரதட்சிணம். அது போல பண்ணி நிலையானால் உங்களுக்கு அமிதமான புண்ணியம் வருதான். நல்லவாழை பெரியவாழை பிரதர்ஷனம் பண்ணி சேவிக்கிறது, பகவானை பிரதர்ஷனம் பண்ணி சேவிக்கிறது, இதுக்கு தட்சிண பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கணும். அப்ப நமக்கு தாட்சிணியம் வரும், நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதுக்காக இந்த பாதங்கள் இருக்கு. பாதங்கள் எதற்காக? பகவானை பிரதட்சிணம் பண்றதுக்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் கைகள் இருக்கேனர் பகவானுக்கு சபரிய பண்ணுங்க. சபரியான பூஜான்னு அர்த்தம். ரெண்டு புஷ்பத்தை எடுத்து பகவான் மேல போடுங்க. புஷ்பம் இல்லையா அக்ஷதைய போடுங்க. அக்ஷதையும் இல்லையா மனசுனால தங்க புஷ்பங்களை பகவானுக்கு கொடுக்கிறேன்னு நினைச்சு போடுங்களேன். இது என்ன குறைஞ்சா போச்சு? காசா செலவு? தங்கத்தை வாங்கணும்னு செலவு. தங்கத்தினால புஷ்பத்தை தயார் பண்ணி மனசுனால அப்படியே கொடுங்களேன். கிருஷ்ணாவதாத்தோத்சவசம் பிரமோத்ருஷன் அப்படின்னு கிருஷ்ணன் பிறந்தாராம். வசுதேவர் ஜெயில இருக்கார். ஒன்றும் ஒரு பைசா இல்லை. பகவான் பிறந்திருக்கார். எப்படின்னு நாலு புஜங்களோட அழகாக பீதாம்பரத்தோட பகவத்ஸ்வரூபம் அப்படியே பிறந்திருக்கார். சதுர்புஜம் சங்க கதாரியுதாயுதம் ஸ்ரீவத்சலட்சுங்கல சோபி கௌத்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் அப்படின்னு பகவான் பிறந்தார். நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே. அடுத்த புதன்கிழமை ராத்திரி 11:30 மேல பகவான் பாதி ராத்திரி நிஷீதே தம உத்பூதே அஷ்டமி அன்னைக்கு ராத்திரி 12 தான் சந்திரோதயம் ஏற்படும். அது வரைக்கும் உலகம் முழுக்க ஒரே காரிருட்டா இருக்க, அந்த காரிருட்டா இருக்கக்கூடியதான் அந்த உலகத்துக்கு சந்திரன் உதித்ததுமே எப்படி ஒரே பிரகாசமாயிடுதோ அப்படி பகவான் பிறந்தாராம். ஏன் வட்டமிட்ட 8 கிட்டு பிறந்தான்னு இந்த பௌர்ணமிக்கு 6th கிருஷ்ணன் பிறந்தாராம். ராத்திரி நிஷேதே தமோத்பூதே ஜாயமானே ஜனார்தனே சதோ ஆவிராவீத ஒரே தினம் ஆவிர்வாவம் ஆயிட்டாராம். அப்படிப்பட்டதான கிருஷ்ணனை பார்க்கிறார் வசுதேவர். என்ன பண்றது, ஜாதகர்மா பண்ணணும். பிறந்த குழந்தை பிறந்ததுமே 40 ஜாதகர்மா பண்ணணும். ஜாதகர்மா பண்ண எப்படி பண்ணுவேன், ஒண்ணுமே இல்லையே, பாத்தியார் இல்ல, தர்ப்பம் இல்ல, ஹோமம் இல்ல, ஒண்ணும் இல்ல, தானம் பண்றதுக்கு ஒரு பைசா இல்லையே, ஜெயில என்ன போட்டிருக்கான் இந்த கம்சன், என்ன பண்றதுன்னு கவலையே படலையா. கவாம் ஐத்த மாப்பிளத்தோ கவாம் 10,000 பசுமாட்ட தானம் பட்டார் போர்மோன்னா ஏதியா 10,000 கேட்கிறார் மனசுனால. அங்கே பிராமணனும் இல்ல பசுமாடும் இல்ல, மனசுனாலேயே தானம் பண்ணார். அதாவது நம்ம பண்ணலாமோன்னு. அப்ப விவகாரம்னா நம்ம எண்ணம் வேணும் முக்கியமாக. பகவான் கலம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹ, ஹம் ஆகாசாத்மனே புஷ்பம் கல்பயாமி நமஹ. பஞ்சபூஜை பண்ணுவா பகவானுக்கு திருப்தி. பகவான் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கல. உலகத்தை படைத்த பகவானுக்கு நீங்க கொடுத்தாகணும்னு நிர்பந்தம் இல்லை. ஆனா உங்க மனசுல எண்ணம் வேணும், இதை நான் பகவானுக்கு கொடுக்குறேங்கிற ஒரு எண்ணம் வேணும். அதற்காக இந்த கைகள் உபயோகப்பட்டு இந்த கைகள் எதுக்கு, பகவானுக்கு தொண்டு பண்ண, பகவானுக்கு சபரிய பண்ண. அவர் கோயிலுக்கு போய் கோயிலை சுத்தப்படுத்தணும். நந்தவனத்திலிருந்து புஷ்பத்தை நன்னா பறிச்சு அதை கட்டி பகவானுக்கு கொடுக்கணும். கிராமாந்தரத்தில் இப்படி எல்லாம் பண்ணுவார். இப்ப நம்ம டவுன்ல இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு போனா ஏதாவது பிரசாதம் உண்டோங்கிறோம். அங்கிருந்து வர வழிக்கெல்லாம் பார்க்கறனே தவிர இவன் பகவானுக்கு பண்றது என்னங்கிறத பார்க்கல. கிராமாந்தரத்தில் ஒவ்வொரு கோயில்லையும் இப்படி பண்ணுவா. பகவான் நாமாவை சொல்லுவா, பஜனை பண்ணுவா பகவானுக்கு. இப்படி பண்ணணும், இவைகளுக்கு கை உபயோகப்படும். ஹஸ்தா அதுக்கப்புறம் நயன கண்கள் இருக்க. இந்த கண்கள் என்ன, திவ்யமான அந்த மூர்த்தியை பார்த்து கொண்டே இருக்கணும். பகவானுடைய திவ்யமான ஒரு உருவம் இருக்கு பார்த்தல, அந்த உருவத்தை பார்த்து பார்த்து அந்த உருவமானது அப்படியே நம்ம மனசுல நிற்கும்படி பண்ணணும். இப்படி பார்க்கறதுக்கு உபயோகப்படக்கூடியது கண்கள். ஆயல் நயன அதுக்கப்புறம் நயனம் ஆலோகனம் பார்க்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரோத்ரே ரஹம் பிரார்த்திதா ஸ்ரோத்ரஹி, அழகான இந்த காதுகள் இருக்க. இந்த காதால் பகவானுடைய திவ்யமான சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். இது கேட்க கேட்க இந்த காதுக்கு தெய்வீ சம்பத்துங்கிறது உபனிஷத்து. கண்ணுக்கு மானுஷி சம்பத்தான், காதுக்கு தெய்வீ சம்பத்து. ஒரு காலத்துல கிராமாந்திரத்துல என்ன பண்ணுவான், ராமாயணம் பாரதம் அவாக்கு தெரிஞ்சு சொல்லிட்டே இருப்பா, எல்லோரும் கேட்பா. கேட்க கேட்க பக்தி வளரும். இப்ப நம்ம பார்க்க பார்க்க சீரியல் ஞானம் தான் வளர்றது. எல்லோரும் பாருங்க, காலமே ஆரம்பிச்சாலும் அது வரைக்கும் மத்தியானம் தூங்குறதே இல்லைன்னு நம்மி என்ன ஆச்சுன்னு. ஆத்துக்காரர் போனதுமே 9 டிவி ஆன் பண்ண 1x1 சீரியல் வந்துட்டே இருக்குன்னு. அவர் வர வரைக்கும் அவரை ராத்திரி 11 தான் வர. தினம் முழுக்க இப்படிதான் பொழுதே போறல வரிசையாங்கிற. என்ன கண்டுபிடிச்சது, என்ன ஒரே கதை தான், ஒரே சண்டை தான். ஆத்துல மாமியார் மாட்டு பண்ண சண்டை தான் அங்கேயும் இருக்கு, நாத்தனார் சண்டை தான் இருக்கு, ஓர்படி சண்டை தான் இருக்கு. இருந்தாலும் அதை ருசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை ஜென்மாக்கள் பார்த்தாலும் அதுல நிறைவு ஏற்படலை. ஆனா பார்க்கறதுனால நம்ம மனசு கெட்டு போறது. பகவன் நாமாவை கேட்கறதுனாலையும் பகவானுடைய திவ்யமான சரித்திரத்தை கேட்கறதுனாலையும் மனசுல சந்தோஷம் ஏற்படுறது. ஆகையால் இந்த சிரவணம்னு இருக்கே, காதுகள் இருக்கே, அதனால நல்லது நமக்கு வளரும் தெய்வீ சம்பத். ஆகையால் தான் சொல்றார், ஜிஹ்வா சித்தபிரும் கிரகஸ்தனயன ஸ்ரோத்ரைரஹம் பிராப்திதா. எதற்காக? ஸ்தோத்ர தியான நதி பிரதட்சண சபரியாலோகன கர்ணனே. ஒவ்வொன்றுக்கும் அப்படி எப்படியே அன்வயம். ஜிஹ்வா ஸ்தோத்திரம் பண்றதுக்கும், சித்தம் தியானம் பண்றதுக்கும், சிரஹா நதி நமஸ்காரம் பண்றதுக்கும், அங்கிரி பாதங்கள் பிரதட்சிணம் பண்றதுக்கும், ஹஸ்த பகவானுக்கு சபரிய பண்றதுக்காகவும், அதே போலயே நயன பகவானுடைய திவ்யமான ஸ்வரூபத்தை ஆலோகனார்த்தம் பார்க்கறதுக்காகவும், ஸ்ரோத்ரைரஹம் பிரார்த்திதா, காதுகள் என்ன பண்ணும், பகவன் நாமாவை கேட்கணும். ஏ பரமேஸ்வர, இத்தனை கொடுத்துருக்கீள் எனக்கு, ஆனா என்ன எப்படி உபயோகப்படுத்தணும் சொல்லி தரலையே. இவைகள்லாம் நான் பாட்டுக்கு உபயோகப்படுத்தி படுத்து இதனால என்ன பண்றேன், அனர்த்தத்தான் கொண்டு வந்திருக்கேன். வாழ்நாள் முழுக்க ஒரே கஷ்டம், புறம் தண்ணியில இருந்து கடை சேருங்க என்னடா ஆச்சுன்னு ஒரு நிறைய பாப்பத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். யோஜனை பண்ணி பாருங்க, காலமே 5 மணிக்கு எழுந்து வச்சுப்போமே, 5 மணிக்கு எழுந்துட்டாலும் ராத்திரி 10 மணி வரைக்கும் தூங்கினாலும் இது வரைக்கும் எவ்வளோ நேரம் புண்ணியம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் பாபம் பண்ணிட்டு இருக்கோம். யோஜனை பண்ணி பார்த்தேன்னா புண்ணியம் பண்ணியிருக்கிறது ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் ரொம்ப விசேஷம், மீதி சமயமெல்லாம் விருத்தாவா போறது, விருத்தா காலட்சேபம் நினைக்கா ஏதோ ஒரு விதமா போயிட்டே இருக்கே தவிர நல்ல வழிக்கு போகலையே. நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக பண்றேன், நாட்டுக்காக பண்றேன், அதுக்கு பண்றேன், ஆபீஸுக்காக உழைக்கிறேன், எல்லாமும் தான் சொல்லிட்டு இருக்கே, ஆனா உமக்காக என்ன பண்ணேள். இந்த பிறவி கடைசி பிறவியா ஆகணும், நான் சௌக்கியமாக மனசு நிம்மதியா இருக்கணும், அதுக்காக ஏதாவது பண்ணிடலா? ஹே பகவான், புலன்களை கொடுத்துருக்கேல, சரீரத்தை கொடுத்துருக்கேல, இதை நல்ல வழியா வரும்படி அனுகிரகம் பண்ணுங்கப்பா. ஜிஹ்வா சித்த சிரம் கிரஹஸ்தனயன ஸ்ரோத்ரைரஹம் பிரார்த்திதோ மாமாஜ்ஞாபயா, மாமாஜ்ஞாபயா, இப்படித்தான் நீ நடத்தணுமாப்பா, இப்படி பண்ணப்படாது, வேற விதமா இருக்கப்படாது அப்படின்னு மாமாஜ்ஞாபய தன்னிரூபயா. நான் தான் ஆக்ஞா பண்ணிட்டேனே, வேதங்கள்ல சொல்லியிருக்கேனே, ஆராஸ்தியாமுப்பா சீதா, காலம் எழுந்த சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, காயத்ரி மந்திரத்தை பத்த பண்ணுங்கோ. காயத்ரிக்கு 3 பாதம் இருக்கான், 3 பாதங்கள், ஒவ்வொரு பாதத்திலையும் 8 அக்ஷரம். காயத்ரி மந்திரத்தை முதல் பாதத்தை சொன்னா மூலகத்தையும் தானம் வாங்கினா எவ்வளவு பாப்பமோ அது போயிடுமா. 2வது பாதம் சொன்னால் 3 வேதங்கள்ல எத்தனை கர்மா இருக்கோ அத்தனை கர்மா பண்ணின பலன் கிடைக்குமா? உலகத்தில் இருக்கிற எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணிகளுக்கும் ஆகாரம் போட்டுன்னு எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம் 3வது பாதம் சொன்னா வருமா? இவ்வளவு சொல்லியிருக்கு பிருகதாரண்யகத்தில் இந்த காயத்ரி மகிமையை பத்தி. காயந்தம் திராயதே இது காயத்ரி, வெறும்ன பேரு தான் சொல்லிட்டே இருந்தா போறோம், அதுக்கு அர்த்தம் தெரியணும், அது இது அது வேண்டாம், வெறும் மந்திரத்தை சொன்னாலே போறோம்னு இருக்கு. ஆனா அதை பண்றோமா? உபநயன அன்னைக்கு மட்டும் பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கோம், மத்தியானம் தூங்க மாட்டேன், 3 வேளையும் காயத்ரியை ஜபிப்பேன். அது வாத்தியாருக்கும் புரியல, இவனுக்கும் புரியல, அன்னைக்கு ஏதோ ஆச்சு, அப்பாவுக்கு செலவாச்சு காசு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணலையே. இவ்வளவு வசத்தியான அந்த மந்திரம் நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம், அழகான இந்த சரீரத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்கார், புலன்களை கொடுத்துருக்கார், ஆனா அதை சரியா உபயோகப்படுத்த மாட்டேங்கிறேனே. இப்ப பரமேஸ்வர என்ன கட்டளை இடுறது மட்டும் இல்ல, வேதத்துல கட்டளை இடுறீர்கள், ஆனா தன் நிரூபயா அது பண்ணும்படி நீங்க பண்ணுங்க. முகுர் மாமேவ மாமே அவச்சஹா, ஹே பரமேஸ்வர, நான் இதை பண்ணாமல் இருக்கிறது எப்படிங்கிறத மட்டும் கவனிச்சுக்கணும், அது நான் பண்ணாமல் இருக்கப்படாது, நிச்சயமா நான் பண்ணி கொண்டே இருக்கணும், உங்களுடைய தொண்டுலையே என் சரீரமானது உழைக்கணும், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு பகவானை பிரார்த்தித்தார் இந்த ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் இந்த மனசு மீதியெல்லாம் கைகளுக்காக ஏதோ பகவானுக்கு தொண்டு பண்ணலாம், காலுக்கு பகவானை பிரதர்சனம் பண்ணலாம், அது கூட மெக்கானிக்கலாக கூட பண்ணிவிடலாம், ஆனா இந்த மனசு மட்டும் நிக்க மாட்டேங்கிறதப்பா. அதுக்காக நான் என்ன பண்றேன், தனியா மனசுக்கு இந்த மனசுங்கிற கோட்டைக்குள்ள நீங்க வந்து உட்கார்ந்துருப்பா அப்படின்னு பகவான் இங்க வந்து உட்கார்ந்தாதான் நம்மளால முடியும். ஆகையால் மனக்கோட்டைக்குள்ள பகவான் இருக்கணுங்கிறத அடுத்த ஸ்லோகம் சொல்ற, காம்பீரியம் பரிகாபதம் கனதிருதி பிராகார உத்கத் குணைஹி சோமஸ்தாப்த பலம் கணேந்திரிய ஜயா துவாராணி தேஹே ஸ்திதா வித்யாவஸ்து சமிருத்தி ரித்ய கில சாமக்ரி சமேதே சதா துர்காதி பிரிய தேவா மாமக மனோ துர்கே நிவாசம் குரு. ஹே பரமேஸ்வர, மாமக துர்க்கே நிவாசம் குரு, என்னுடைய மனசு எனக்குடையதான ஒரு துர்க்கம், ஒரு கோட்டை. கோட்டை மாதிரிதான் இருக்க, கோட்டைக்குள்ள போறது எப்படியோ, கோட்டைக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதோ, அதே போல நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கே தெரியல. நல்லா இருக்கணும், நல்ல வழியில இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா ஆறதா நடக்கலையே. அந்த கோட்டைக்குள்ள என்னென்ன இருக்கு, என்ன பாம்பு இருக்கா, தேள் இருக்கா, சிங்கம் இருக்கா, புலி இருக்கா, ஒன்றும் தெரியல சார். ஆசைகள்லாம் இங்கேந்தோ டக்கு டக்குன்னு வெளியில வருது. எதுவும் வேண்டான்னு நினைக்கணும். சன்னியாசம் வாங்கிட்ட பிறகு எனக்கு அது வேணும்னு ஆசை வந்தது ஒருத்தருக்கு, என்ன பண்றது? அதை வந்த பிறகு நோன்னு சொல்ல முடியுமா? அவ சொல்ற, என்ன சன்னியாசம் வாங்கிட்டு முன்னால வெள்ளை வேஷ்டி தான் கட்டினேன், இப்ப மஞ்சள் இந்த வேஷ்டி தான் கட்டுறேன், காட்டாயம் தான் கட்டுறேன், வர கலரே இல்ல சார் அப்படிங்கிறது விவகாரம் கொடுக்க, என்ன பண்றதுன்னு. சன்னியாசம் வாங்கிட்ட பிறகு எது டெய்லி ஒரே மாதிரி தான் சாப்பாடு போடுறா, இவருக்கு இது பிடிக்கும்ட்டு சுவ சுவையா சாப்பிட முடியலையே, என்ன பண்றது? அதுக்கே முன்னாள்னா நினைச்சிட்டு இருக்கணும். இப்ப விவகாரம் மனசுக்குள்ள என்னென்ன ஆசைகள் இருக்கு, அது எப்ப வெளியில வருதுன்னு தெரியலையேப்பா. ஆனா ஒண்ணு சொல்ற, என் மனசுக்குள்ள மனசு எனக்குடையதான் இந்த கோட்டைக்குள்ள நீங்க இருந்திருக்கோம், அப்பதான் உங்களால் தான் மனக்கு அடக்க முடியும், என்னால அடக்க முடியல. எல்லாம் மாமக மனோ துர்கே நிவாசம் குரு. எப்படி, ஏன் அப்படி சொல்றேன்னா, துர்காதி பிரிய தேவா, உங்களுக்கு கோட்டையில இருக்கணும்னு ரொம்ப பிரியமா, அதனாலதான் கோட்டையில இருக்கணும்னு பிரியமா இருக்கிறதுனால நான் மனக்கோட்டையை கொடுத்துருக்கேன் இதுக்குள்ள இருந்தா. துர்காதி பிரிய தேவா, கோட்டையில பிரியமா உள்ளவரேன்னு. இன்னொன்னு துர்கான்னு அம்பாள், அம்பாள் இடத்துல பிரியமா இருக்கிறவள். ஆகல் துர்காதி பிரிய தேவ மாமகமனோ துர்கே நிவாதம் குரு. சரி, ஏதோ மனச கோட்டைங்கிறியப்பா, ஒரு கோட்டைன்னு எப்படி இருக்கணும், கோட்டைக்கு முழுக்க வெளியில அகழி இருக்கணும், அந்த அகழியே எப்படி இருக்கணும், அதுல வந்து பெரிய நிறைய ஜலம் இருக்கணும், அதை தாண்ட முடியாது. அகழி எப்படி தயார் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஒரு மனுஷன் வேகமாக வந்து குதிச்சு தாண்ட முடியாது, இந்த லாங் ஜம்ப்னு சொல்ற பார்த்தீங்களா, அது எவ்வளோ மேக்சிமம் இருக்கோ அதை விட ஒரு அடி ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ யாராக இருந்தாலும் அதை குதிச்சு தாண்ட முடியாது, அந்த அளவுக்கு அகழி இருக்கணும். நம்ம கோட்டை கட்டுறதுக்கு முன்னால ஏதோ என்னென்ன தயார் பண்ணியிருக்கான்னு பாருங்க, அங்கே அந்த ஜலத்தில் முதலைகள்லாம் போட்டுருக்கணும், ஏன்னா ஒருவேளை அதுக்குள்ளே விழுந்து விட்டான்னு வச்சுங்களேன், அதை பிடிச்சிருக்கோம், அப்படி இருக்கணும். முதல்ல அகழி இருக்கணும், அந்த அகழிக்குள்ள முதலைகள்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன, அதை தாண்டி வந்து விட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்ன, அந்த மதுசவர் இருக்க பார்த்தீங்களா, அதை தாண்ட முடியாத அளவுக்கு ஹைட்டில் இருக்கணுமா, அந்த பிராகாரம் இருக்கா கோட்டையில அது ரொம்ப ஹைட்டா இருக்கணும், அது அடுத்தது. இதுக்கும் அப்புறம் என்ன, அதையும் தாண்டி உள்ள வந்து விட்டேன்னா உள்ள நல்ல சரியான சைன்ய பலம் இருக்கணும், அந்த கோட்டைக்குள்ள சைன்யம் இருக்கணும். அந்த சைன்யம் எப்படி, ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியதான சைன்யம் இருக்கணும். அதுக்கும் அப்புறம் என்ன, அதையும் தாண்டி உள்ள வந்தாச்சுனால் அந்த கோட்டைக்குள்ள நிறைய துவாரங்கள் போறதுக்கு வழி, அந்த வழிகள் நாலஞ்சு கதவுகள்லாம் இருக்கணும். அதையும் தாண்டி உள்ள வந்தாச்சுன்னா சமிருத்தியாக சாமக்கிரி இருக்கணும். என்ன சாமக்கிரி, அமுனிஷன் அது சண்டைப்படுறது கத்திக்கப்பட எல்லாமே இருக்கணும். இத்தனையும் இருந்ததையானால் இதெல்லாம் தாண்டி கோட்டைக்குள்ள வர்றதுங்கிறது ரொம்ப சிரமம். ஆமா, இப்படின்னா இந்த மனக்கோட்டைன்னு சொன்னால இந்த மனக்கோட்டைக்கு என்னென்ன வச்சுட்டு இருக்க, அகழி இருக்கா, கதவுகள்லாம் இருக்கா, சைன்யம் இருக்கா, இவைகள்லாம் இருக்கா, நான் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன் சார். எப்படி, காம்பீரியம் பரிகா கதம், காம்பீரியம் அடைய முடியாதான இந்த கோட்டை இருக்க பார்த்தல, இதுக்கு இந்த கோட்டைக்கு என்ன காம்பீரியம், அழங்கா அடங்க முடியாதான ஒரு தன்மை, அடங்க முடியாத ஒரு கம்பீரமா இருக்கிற தன்மை. எப்ப பாருங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில காட்டிக்கிறது இல்லை பாருங்க ஜனங்கள், நான் தான் வசதி எல்லாத்தையும் நான் பணிபடுவேன் ஒரு கம்பீரமா இருக்கேன் இந்த மனசு, எல்லோரிடத்தையும் தன்னுடைய தோல்வியை காட்ட விடாம நான் வசதின்னு சொல்லக்கூடியதான நிலை இருக்க பார்த்தல, இப்படிப்பட்டதான காம்பீரியம் இந்த மனசுக்கு இருக்கப்பா. ஆனா அது உண்மையா இருக்கணும், எனக்கு பகவான் இருக்கார் அதனால நான் கம்பீரமா இருக்கேன், எனக்கு ஒரு பயம் இல்லைங்கிற எண்ணம் இருந்தால் அது சரி, ஆனா இல்லாமல் நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன் எனக்கூடியதான பொய்யான ஒரு காம்பீரியம் இருக்கே, காம்பீரியம் பரிகா கதம் பதம், அதுக்கு கனதிருதி பிரகார உத்யத்குணா கனதிருதி, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அந்த மதுர் சவர் இருக்க பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னு, திடமான ஒரு தைரியம், அசட்டு தைரியம் இருக்கு மனுஷியாளுக்கு. எது வேணுமோ அந்த தைரியம் வேணும், மனுஷனுக்கு தைரியம் வேணும், வில் பவர் வேணும். இதை நான் ஜெயிப்பேன், ஜெயிக்க கூடும் இருக்கணும். அதே சமயத்தில் எப்படி இருக்கணும், பகவத் அனுகிரகம் என்ன இடத்துல இருக்கணுங்கிற அபிப்பிராயமும் இருக்கணும். முயற்சி இருக்கணும், பகவத் அனுகிரகம். வினயத்தோட சேர்ந்த முயற்சி இருக்குமையானால், விடா முயற்சி இருக்குமையானால் நிச்சயமா ஜெயிப்பான். நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம எல்லாம் வரட்டும் சார் பார்த்துக்கிறோம், அது முடியாத போகுமா என்ன இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். கஷ்டம் வந்த பிறகு ஓ நழறோம். இந்த மனசுக்குள்ள அது இருக்குமையானால் மனசு கோட்டையாட்டம் இருக்கும். எப்படி கனதிருதி, ஒரு தைரியம், எது வந்தாலும் பரவாயில்ல, பகவான் இருக்கார், என்னை காப்பாற்றுவார், நான் முன்னுக்கு வருவேன் எனக்கூடியதான தைரியமும், அதுக்கு விடா ஒரு முயற்சியும் இருக்குமையானால் ஜெயிப்பான். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் என்ன, அதான் உயர்ந்ததான ஒரு பிராகாரம். கனதிருதி பிராகாரா உத்யத் குணஸ்தோமஸ்தாப்த பலம். அதற்கு பிறகு உத்யத் குணஸ்தோமஹா, மேலோங்கி நிற்கக்கூடியதான நல்ல குணங்களுடைய கூட்டம். நம்ம மனசுக்குள்ள குணங்களை நம்ம வரவழைச்சுக்கணும். இதுதான் என்ன, ஆப்த பலம். ஒரு ராஜாவுக்கு பலம் என்ன, வெளியில இருக்கக்கூடியதான சைன்யங்கள் எத்தனை பேர் இருக்காளோ அதே மாதிரி உள்ள ஒரு சைன்யம் இருக்கணும். சத்ருக்கள் உள்ள வந்து விட்டாளேயானால் அவளை விரட்டி உள்ள வரவிடாம வரத்துக்காக தடுத்து நிக்கிறதுக்காக போர்ட்டல குணம் இருக்கணும். அது எப்படி, சாதாரண சைனிக்காள் இல்ல, ராஜாவுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்க உயிரை கொடுக்கக்கூடியதான சைனிக்காளா இருக்கணும். அதே போலயே நமக்கு என்ன வேணும், நல்ல குணங்கள் வேணும். என்ன நல்ல குணங்கள், அமானித்வமதம் வித்வம் அஹிம்சா அக்ஷாந்தி ராஜவம் ஆச்சாரியோ பாசனம் சௌச்சம் ஸ்தைத்யமாத்ம விநிகிரக இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்சா ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம் அசக்தி அனபிஷ்வங்க புத்திரதார கிரகாதிஷு நித்யஞ்ச சமசித்தத்வம் இஷ்டானித்தோபபத்திஷு அப்படின்னு 20 குணங்கள் பகவான் 13வது அத்தியாயத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். இப்படிப்பட்டதான நல்ல குணங்களை வரவழைச்சுக்கணும். மனுஷனுக்கு வினயம் இருக்கணும், கர்வம் இருக்கப்படாது, 4 பேருக்கு உதவணும் இருக்கணும், எப்பொழுதும் யாரையும் ஹிம்சை பண்ணப்படாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு இவனுக்கு இருக்கணும், பகவத் பக்தி இருக்கணும், ஆச்சாரிய சேவை இருக்கணும், குரு பாசனம் இருக்கணும், ஜன்ம மிருத்யு ஜரா துக்க தோஷானு தர்சனம். மனுஷன் பிறக்கிறான் வளர்றான் இன்னார்தான் இருந்தாலும் அதெல்லாம் துஷ்டமாகத்தான் இருக்கு, ஒரு நாளுக்கு அழியக்கூடியதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரணும். இப்படிப்பட்டதான நல்ல குணங்களோட இவன் இருந்தான்னா வச்சுங்கோ என்ன ஆச்சுன்னர், அதுதான் இவனுக்கு பலம். இந்த மனசுக்கு பலம் என்ன, ராஜாவுக்கு பலம் நல்ல சைன்யம். அதே போல இந்த மனசுக்கு பலம் என்ன, இந்த குணங்களை வரவழைச்சுக்கணும். குணங்கள் எங்க இந்த கடையில கிடைக்குமா, நம்ம தான் வரவழைச்சுக்கணும். மனசுல இருக்கக்கூடியதான இமோஷன்ஸ் தர்மங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வரவழைச்சுக்கணும். ஆகியால் அது உத்குணஸ்தோமஹாச்ச ஆப்தபலம் கணேந்திரியதய துவாராணி. அதே போலயே இந்திரியதய, திடமான இந்திரியங்களுடைய கூட்டம், கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்க பாருங்க, கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் பக்கத்துல இருக்க, எட்டி இல்லையே அதான் கூட்டமா இருக்கு. இந்த இந்திரியங்களுடைய கூட்டம் இருக்க, கன இந்திரியதய துவாராணி தேஹேஸ்திதா, இதான் சரீரத்தில் இருக்கக்கூடியதான கோட்டைக்கு இருக்கக்கூடியதான துவாரங்கள் வாயில்கள். ஒவ்வொரு கோட்டையிலையும் 5 வாயில் 7 வாயில் இப்படி இருக்கும். அதே போலயே முகத்திலேயே பாருங்க 7 ஓட்டை இருக்கு. ஏன், உள்ள இதன் வழியாகத்தான் உள்ள போகிறதுக்கு வழி இருக்கு. ஆகையால் இதை நீங்க தயார் பண்ணும், கணேந்திரியதய துவாராணி தேஹேஸ்திதா. அதற்கு பிறகு வித்யா வஸ்து சமிருத்தி, வித்யா தேவையான பொருள்கள்லாம் அதுக்கு வேண்டி இருக்கணும். ராஜாவுக்கு என்ன வேணுமா, அப்ப ஒரு மாசம் 2 மாசத்துக்கு வேண்டியதான தேவையான பொருள் அங்கேயே இருக்கும். ஒருவேளை சத்ரு சைன்யங்கள்லாம் வெளியில வந்து சேர்ந்து விட்டாலே ஆனாலும் அங்கே உள்ள இருக்கிறவாளுக்கு வேண்டியதான சமிருத்தி பொருள் சமிருத்தியா இருக்கணும். எவ்வளவு பேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கா தெரியுமோன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரியே நம்ம ஆத்துலயும் ஏதோ உத்தியோகத்தில் இருந்திருக்கோம், சம்பளம் வர்றது போயிட்டே இருக்குன்னு இருக்கப்படாதான். ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவா, 2-3 மாசம் சம்பளம் இல்லாத போனாலும் நடத்திட்டே இருப்பா குடும்பத்தை. அது எப்படி சார் இருக்க, அண்டர் கிரவுண்டில் இருக்குன்னா அது அவளுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ காசு கண்ணில், உங்கள் கண்ணில் விழுந்துருச்சுன்னா காசு செலவு பண்ணுவள், வெளியில் போவோம் வாங்குவோம் அப்படின்ட்டு. ஆனால் அவளுக்கு தெரியும் அது என்ன, பத்திரமாக இருக்கணும், ஜனங்கள் எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்கணும், அந்த ஸ்திரீ சித்தம் இருக்கே அப்படி. நம்ம ஊரில் ஸ்திரீகள் எவ்வளவு பத்திரமாக இருப்பா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை ஒன்றும் ஆகாத அதை காப்பாற்றுவோங்கிற அபிப்பிராயமும் அவளுக்கு இருக்கு. அதனால தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி மனசை தளரவிடாம பார்க்கக்கூடியதான சொல்லும் அதான் வித்யா. இதுக்கு என்ன, இது எப்படி வரா? வேதாந்த ஞானம். வித்யான்னு சொன்ன முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, பராவித்யா, அதான் வித்யா. அதனாலதான் சப்ரம்ம வித்யாம் சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம். எல்லா வித்தியைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதான வித்யே வேதாந்த வித்யா. இது இருந்தாத்தான் மனசில் ஒரு தார்ட்யம் ஏற்படும். இது இருந்தாத்தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். மற்றதெல்லாம் படிக்க படிக்க இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும், எப்போதான் முடியுமோ தெரியலையேன்னா. கம்ப்யூட்டர் வாசிக்கிறோம் பாருங்க, என்ன வாசித்தாலும் இன்னும் வேறு லாங்குவேஜ் மாதிரி எடுத்துங்கிறோம். ஒவ்வொன்றா படிச்சுட்டே இருக்கான். எறும்பு எறும்பை போட்டு என்னடான்னு, இது ஜாவான்னா என்ன எறும்பு பொம்மை போட்டிருக்கேன்னு, அது அப்படித்தான் சாருங்கிறான். என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. கோபால்ன்ட்டான், என்ன எது கோபாச்சு பாலாச்சுன்னு சைபால் மாதிரி இருக்க கோபால், அவன் பாட்டுக்கு எதுவும் சொல்லிட்டு இருக்கான். மாத்தின்ட்டே இருக்கான் விவகாரம் முழுக்க. ஆனால் விவகாரம் என்னன்னா, அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் வேதாண்டம் ஒன்று தான். அதே கிளஞ்சல்ல வெள்ளி, அதே காயத்தல பாம்பு, புரியுறதா இல்லையா? எத்தனை வருஷமாக கேட்டுட்டு இருக்கோம், எத்தனை வருஷமாக மனசுக்கு சந்தோஷம், அதான் தெரிஞ்சுத்தானே ஐயா சொன்னார், புதுசாக சொன்னார் இல்லையே. ஆனால் என்ன, அறிய வேண்டியதான தத்துவம் ஒன்று இருக்கு, இதன் வழியாக ஒரு நாள் பார்த்துருவோம். அப்படி வித்யாங்கிறது என்ன, வஸ்து சமிருத்தி, பொருள்கள்லாம் சமிருத்தியாக இருக்குமே ஆனால் எப்படி பயம் இல்லையோ அதே போல வித்யை இருந்தால் பயம் இல்லை. மனுஷனுக்கு என்ன வேணும், பராவித்யை வேணும். பரோட்ச ஜானம் வந்தால் போகிறோம். அந்த பரோட்ச ஜானமானது ஸ்ரத்தையினால் வருது பரோட்ச ஜானம். அந்த பரோட்ச ஜானம் முயற்சி பண்ண பண்ண ஒரு நாளைக்கு தானாக அபரோட்ச ஜானம் வந்துடும். விசாரையன்னா அமரணம், கடைசி வரைக்கும் விசாரம் பண்ணிட்டே இருந்தடையானால் என்ன விசாரம் பண்ணோம், குருவிட்ட என்ன வாசிச்சாலோ அதை மறுபடியும் மறுபடியும் நினைச்சுட்டே இருக்கோம். ஒரு மூலையில் உட்காந்து என்ன சொன்னார், அப்படி சொன்னாரா, இப்படி சொன்னாரா, இது என்ன ஏது, மறுபடியும் நம்ம சரீரம் அனித்யம்னாரே, பகவான் நித்தியம்னு சொன்னாரே, அது அனித்யம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி நித்தியமாகும், எப்படி சம்பந்தம் இல்லாமல் இருக்கும், எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மா எப்படி இருக்கும், இப்படின்னு மனசில் நினச்சு நினச்சுண்டு அவர் சொன்னதான யுக்தியும் உபனிஷத்தில் சொன்னதான அந்த தத்துவங்களையும் மறுபடியும் மனசில் நினச்சுண்டே இருக்கணும். இப்படி மனசில் நினச்சுண்டே இருந்தாலும் ஒரு மன ஒரு நாளைக்கு மனசு என்ன ஆகுனர், உலகத்தை மறந்து உணவிடும். அதுதான் தியானம். தியானம்னு யோக சித்த விருத்தி நிரோதா, மனசில் எழக்கூடியதான எண்ணங்களை எல்லாம் கட்டுப்படுத்தல். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், வேதாந்தத்தை கேட்டுட்டு மனசில் நினச்சுட்டே இருந்தடையானால் மனசு தானாக மற்றதை மறந்துடும். அதுக்கு எதை பிடிக்கிறதோ அதை தான் சேதம். இந்த வேதாந்தத்தை பிடிக்கும்படி நீங்கள் பண்ணணும். மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டே இருக்கணும். இந்த வேதாந்த பிசாச்சு பிடிச்சுட்டு கொடுத்துன்னா மற்றதெல்லாம் ஓடி போயிடும். மனசுலேயே சுற்றிண்டே இருக்கும். பேப்பர் பார்த்தாலோ வேறு ஏதாவது பண்ணினாலோ ஓஹோ கீதாச்சு வசனம் ஞாபகம் வரணும். இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு நாளைக்கு சரீரமானது சரீரத்தை மறந்து மனசு நிற்கும். அதுதான் சமாதி, அதுதான் நிதித்தியாசனம். அதுக்காக நான் என்ன சார் பண்ணுறது, நேராக உட்கார்றதா, எழுந்து நின்றுட்டு தியானம் பண்ணுறதா, கீழே விழுறதுக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி அதையே நினச்சுன்றதுன்னா தானாக மனசு அங்கே போய் சேர்ந்துடும். அப்படிப்பட்டதான தவிகல்ப சமாதி வந்து தானா ஆத்ம தத்துவம் புரியும். அதுக்கு வழி ஒன்று தான் விசாரையன்னா மரணம். எத்தனை தரம் இருந்தாலும் விசாரம் பண்ணிட்டே இருங்க. அப்படி பண்றதுதான் வித்யாவஸ்து சமிருத்தி இதி அகில சாமக்ரி சமேதே சதா. இப்படி எல்லா விதமான சாமக்ரிகள், கோட்டையில் இருக்கக்கூடியதான சாமக்ரிகள் எல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கு, எங்கிட்டயே இருக்க. இந்த மனக்கோட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பரமேஸ்வர துர்காதி பிரியா. கோட்டைகள்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமாச்சு, அதுக்கு இந்த மனக்கோட்டையில் உட்காரப்படாதுப்பா. துர்காதி பிரிய தேவா மாமக மனோ துர்கே நிவாசம் குரு. இங்கேயும் அங்கேயும் போகாதுங்க என்னுடைய மனசு, மாமக மனசு. ஏன் இந்த மாமக்கம்னு சொல்ற, மாமக்கா பாண்டவாஸ்தே இவக்கிம குர்வத சஞ்சயா. முதல்ல கேட்டிருக்காரு பார்த்தீங்களா, திருத்தராஷ்டன் திருத்தராஷ்டருக்கு ரெண்டு பேரும், இந்த செட்டு குழந்தைகள் அந்த செட்டு குழந்தை, எல்லாரும் என்ன பண்ணணும், குழந்தைகள் சண்டை போட்டிருக்காளே ஆரம்பிச்சதான்னு கேட்டிருக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கணும். அது சொல்றப்பவே என் குழந்தைகளும் பாண்டவாளும், மாமகா பாண்டவா செய்வ, என்ன என்ன அர்த்தம், என் குழந்தைகள மமக்காரம் இருக்கு, அவாளத்துல மமக்காரம் இல்லை, எங்க மமக்காரம் இருக்கோ அங்கேதான் துன்பம். உலகத்துல என்ன பதார்த்தம், என்ன எனது, நான் நான் என்ற சரீரத்தையும் எனது என்று நமக்கு இருக்கிற பொருள்களும் எனது என்ற எந்த பொருளை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பொருள் உங்க விட்டு போகும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு கவலை ஏற்படுறது பார்த்தீங்களா? அந்த எனதுங்கிற பொருளானது எங்கிட்டயே இருக்கணும், அது பறிச்சுட்டு போகப்படாது. அந்த மமத்துவம் தான் மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கறது. அதே போலயே என்ன ஆயிடுது, இந்த மாமக்கம் எனது எனது இந்த மனசு காட்டுறது சுவாமி, நீங்க வந்து உட்கார்ந்தேடையானால் அது உங்களதாயிடும். ஆகையால் மாமக்க மனோ துர்க்கே நிவாசம் குரு, இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருந்து அதுக்கப்புறம் அந்த வீடு யாருது? பரமேஸ்வரன். அப்படி பண்ணுங்களேன். ஹே பரமேஸ்வர, காம்பீரியம் பரிகா கதம் பதம் கனதிருதி பிராகார உத்தியத் குணஸ்தோமஸ்சாப்த பலம் கணேந்திரிய ஜயா துவாராணி தேகே ஸ்திதா வித்யா வஸ்து சமிருத்தி இதி அகில சாமக்ரி சமேதே சதா. எல்லா விதமான சாமக்ரியும் பரிபூர்ணமா இருக்கு, எப்பொழுதும் இருக்கேப்பா. இது ஏதாவது ஒண்ணு ஒரு சமயத்துல குறைஞ்சு போயிருக்குன்னு சொல்வேல, எப்பொழுதும் பரிபூர்ணமா வச்சுட்டு இருக்கேனே. துர்காதி பிரிய தேவா மாமகமனோ துர்கே நிவாசம் குரு அப்படின்னு மனசுங்கிற ஒரு கோட்டைய சொல்லியிருக்கார். அடுத்தது மனச கோட்டைன்னு மட்டும்தானே சொல்றத, இந்த மனசுல அது பெரிய காடு மாதிரி. காடுல சிம்மம் இருக்கும், காட்டுக்குள்ள சிம்மம் இருந்தா தான் காட்டுக்கு ரட்சணம். காட்டுல சிம்மம் இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் என்ன மாதிரி பண்ணுவான், நம்ம ஜனங்கள்லாம் உள்ள போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை வெட்டிட்டு வந்துடுவான். காட்டுக்குள்ள போறதுக்கு ஏன் பயப்படுறான் சார்? அங்க சிம்மம் இருக்கு. மற்ற பிராணிகளை ஏதோ விதமா ஜெயிக்கலாம், சிம்மத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சிம்மமானது காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்றோம். இப்படி இந்த மனசுங்கிற ஒரு காடு இருக்க, இந்த காடுக்குள்ள நீங்க சிம்மமா வந்து உட்காரணும். சிம்மம் இருக்கிறதுனால காட்டுக்கு ஒரு ரட்சணம், காடு இருக்கிறதுனாலதான் சிம்மத்துக்கு ரட்சணம். காடு இல்லைன்னு ஒவ்வொரு உரமா வெட்டுப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் சிம்மம் தனியா வந்துடும், அதை நாலு பேர் பிடிச்சிருப்பா விவகாரம் முழுக்க. ஆகையால் வனசிம்ம நியாயம் ஒண்ணு இன்னொன்னுக்கு காப்பாத்துறது, வனத்தை காட்டை காப்பாத்துறது, காடை சிம்மம் காப்பாத்துறது, சிம்மத்துக்கு ரட்சணம் காடுதான். அதே போல நான் சௌக்கியமா இருக்கணும்னா பரமேஸ்வரா நீங்க என் மனசுக்குள்ள இருக்கணும். நீங்க என் மனசுக்குள்ள இருந்தலையானால் என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கும் க்ஷேமம், ஏன்னா நானும் பக்தி பண்ணுவேன். என் மனசு இல்லாத போனா ஊரெல்லாம் சுத்துறது, உங்களை யாரும் தியானம் பண்ண மாட்டேங்கிறேன், நானாவது தியானம் பண்ணுவேன் பரமேஸ்வரா அப்படின்னு மனசை ஒரு வனமாக ஒரு காடாக சொல்லி அந்த காட்டுக்கு வேண்டியதான என்னென்ன பதார்த்தம் இருக்கோ அத்தனை பதார்த்தங்களும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அழகா பக்தியா சொல்றார். இதை நாளைக்கு பார்ப்போம்.